إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا محمدًا صلى الله عليه وسلم عبد الله ورسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم تنزيله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم وقال أيضا هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا وقال أيضا وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله المولانا العلي العظيم சர்வ உலகையும் படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கும் வல்ல நாயன் அல்லாஹுக்கே புகழனைத்தும். உலகத்தார்களுக்கெல்லாம் ஒரு அற்புடையாக இவ்வையகத்திலே வந்துதித்த எங்கள் பெருமானார் ஹதரத் முஹம்மத் முஸ்தபா அஹ்மதே முஜிதபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த நபி தோழர்கள் தாபிஈன்கள் தபஉ தாபிஈன்கள் கியாமத் பரியந்தம் வரக்கூடிய அல்லாஹுடைய இறைநேசர்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த புனித மிகுந்த ஜும்ஆவுடைய தினத்திலே அல்லாஹுடைய இல்லமா மஸ்ஜிதில் இஃதிகாஃபுடைய நியத்துடன் வீற்றிருக்கும் கண்ணியமிக்க அல்லாஹுடைய இறைநேசர்களே, சகோதரர்களே, வல்லநாயகன் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா எவைகளை எடுத்து நடக்கும்படி எமக்கு ஏவி இருக்கின்றானோ அவைகளை முற்றுமுழுதாக வாழ்க்கையின் அனைத்து நிலைகளிலும் எடுத்து நடக்கும்படியாகவும் எவைகளை விட்டு விலகி வாழும்படி அல்லாஹ் எம்மை விலக்கி இருக்கின்றானோ அவைகளை விட்டும் முற்றுமுழுதாக விலகி வாழும்படியாகவும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். தயவு செய்து பின்னுக்கு அமர்ந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் முன்னால் இடைவெளிகளை நிரப்பணும். ஜும்மாவுடைய தினத்தில் தோள்களை கடந்து வருவதற்கு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பெரிய எச்சரிக்கை செஞ்சிருக்கிறான். முன்னால் உள்ள இடங்களை நிரப்புங்க தயவு செய்து. வயது முதிர்ந்தவர்கள் பின்னால் அமர, மற்றவங்க முன்னால் வந்து தயவு செஞ்சு அமர்ந்து. கண்ணியமிக்க அல்லாஹுடைய இறைநேசர்களே, சகோதரர்களே, நாம் இப்போது புனித மிகுந்த ஒரு மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் ரபீஉல் அவ்வல், முதலாவது வசந்தம் என்று அழைக்கப்படக்கூடிய கண்ணியமான புனிதமான மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா உலகத்திற்கு ஹதரத் ரசூல் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தான். அது மாத்திரமல்லாது இம்மாதத்தில் தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா உலகத்திலிருந்து ஹதரத் ரசூல் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவன் தன் பக்கம் அழைத்துக் கொண்டான். நபி அவர்கள் பிறந்த மாதமும் இதுதான். நபி அவர்கள் உலகத்தை விட்டு பிரிந்து இறந்த மாதமும் இந்த ரபீஉல் அவ்வல் என்ற முதலாவது வசந்தம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த மாதத்தில் தான். இணைமிக்க அல்லாஹுடைய இறைநேசர்களே, சகோதரர்களே, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு முழு மனித சமுதாயத்தினுடைய விமோசனத்துக்கு காரணமாக அமைந்தது. நபி அவர்கள் பிறந்ததும் உலகத்திலே எத்தனையோ பாரிய நிகழ்வுகள் நடைபெற்றது. பாரசீகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த மஜூசிகள் ஆயிரம் வருடமாக அணைய விடாமல் எரிய வைத்துக் கொண்டு அவர்கள் வணங்கிக் கொண்டிருந்த அந்த நெருப்பு கூட நபி அவர்களுடைய மரணத்தின் மூலம் அணைந்து விட்டது. அது மாத்திரமல்லாத உலகத்திலே பெரும்பெரும் நிகழ்வெல்லாம் இடம்பெற்றது. இதற்காக இதே உலகம் இருளிலே மூழ்கி கிடக்கின்றது. இருளிலே மூழ்கி கிடக்கும் உலகத்தை நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டி இதோ ஒரு மனிதர், ஒரு நபி, கடைசி நபி உலகத்திலே வந்துதித்து விட்டார் என்பதை அறிவிப்பு செய்வதற்காக வேண்டி இவ்வடையாளங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உலகத்திலே வெளிப்படுத்தினார். கண்ணியமிக்க அல்லாஹுடைய இறைநேசர்களே, சகோதரர்களே, அவ்வாறேதான் நபி அவர்கள் எப்போது உலகத்திலிருந்து மரணித்தார்களோ அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததும் உலகம் வெளிச்சமடைந்ததாக மாறியது. நபி அவர்கள் இந்த உலகை விட்டு பிரிந்து சென்றதும் உலகம் இருளாக மாறிவிட்டது. ஹதரத் அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன் அவர்கள் கூறுகிறார்கள், ஹதரத் ரசூல் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நாளில் மதீனா முனவராவுக்கு வந்தார்களோ அந்த நாளில் மதீனா முனவராவில் பிரகாசம் உண்டானது. இந்த நாளில் நபி அவர்கள் உலகை விட்டு பிரிந்து சென்றார்களோ மதீனா முனவராவை இருள் கவ்விக்கொண்டது என்று ஹதரத் அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். சகோதரர்களே, நபி அவர்களுடைய மரணம், நபி அவர்களுடைய இறப்பு இந்த சமுதாயத்திற்கு, மனித குலத்திற்கு எவ்வாறு மனித குலத்திற்கு நிம்மதி சந்தோஷம் அளிக்கக்கூடியதாக அமைந்ததோ அவ்வாறே நபி அவர்களுடைய இறப்பு மனித சமுதாயத்திற்கு பாரிய ஒரு சோதனையாக அமைந்தது. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஹதீஸிலே கூறுகிறார்கள், இதா அஸாபா அஹதகும் முஸீபா, உங்களில் எவருக்காவது ஒரு சோதனை வந்துவிட்டால், ஃபல்யத்குர் முஸீபத்தஹு பி, என் மூலமாக அவருக்கு ஏற்பட்ட அந்த சோதனையை அவர் நினைவு கூர்ந்து பார்க்கட்டும். எந்த சோதனை? நபி அவர்களுடைய மரணம். ஃபைன்னஹா அஅ்வமுல் மசாயிப், அது இருக்கின்றது, நபி அவர்களுடைய மரணம் இருக்கின்றது, அது அனைத்து சோதனைகளை விடவும் மிக பாரிய ஒரு சோதனையாக இருக்கின்றது என்ற கருத்தை ஹதரத் ரசூல் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காண்பித்தார்கள். கண்ணியமிக்க அல்லாஹுடைய இறைநேசர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழு உலக மனித சமுதாயத்திற்கும் ரஹ்மத்தாக அருளாக அனுப்பி வைத்திருக்கின்றான். குர்ஆனிலே அல்லாஹ் கூறும்போது கூறுகிறான், ஒமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே, முழு மனித சமுதாயத்தினர்களுக்கு ரஹ்மத்தாக அருளாக நாம் உங்களை அனுப்பி வைத்துள்ளோம். முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்லாது ஏனைய காபிர்களுக்கும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளாக ரஹ்மத்தாக வந்தவர்களாக இருக்கின்றார்கள். இனிய மிக்க சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வாழ்க்கையை உலகத்திலே காட்டி தந்துவிட்டு சென்றிருக்கின்றார்களோ அந்த வாழ்வுதான் உலகத்திலே முன்மாதிரி மிக்க அழகிய வாழ்க்கை நெறியாக இருந்து கொண்டிருக்கின்றது. குர்ஆன் எம்மை பார்த்து கூறுகிறது, லக்கத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹ் உஸ்வத்துன் ஹஸனா, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளில் உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே எம்மையை பார்த்து கூறிக்கொண்டிருக்கின்றான். கணியத்திற்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் முன்மாதிரி மிக்க வாழ்க்கை என்று கூறியிருக்கும் போது நாம் உலகத்திலே வாழும் நாம் எந்த வாழ்க்கையை முன்மாதிரி மிக்க வாழ்வாக எடுத்து வாழ்கின்றோம் என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். சோதர்களே, எம்முடைய அன்றாட வாழ்க்கையை எடுத்துக் கொள்வோம். அன்றாட வாழ்வை நாம் யாருடைய வாழ்க்கையை முன்மாதிரியாக வைத்து பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்னையமிக்க சகோதரர்களே, குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறும்போது கூறுகிறான், لقد جاءكم رسول من انفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. الله எங்களை பார்த்து கூறுகிறான், உங்களுக்கு உங்களிடமிருந்து உங்களுக்குள்ளால் இருந்து ஒரு ரசூல் வந்திருக்கின்றார். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அஜீசுன் அலைஹிமா அனைத்தும், உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் உண்டாகிவிட்டால், உங்களுக்கு ஏதாவது துன்பம் உண்டாகிவிட்டால் அந்த நபியால் அந்த துன்பத்தை சகித்துக் கொள்ள முடியாது. அந்த நபி சகித்துக் கொள்ள மாட்டார். அவரோ அன்பான இரக்கமான நபி. அல்லாஹ் தொடர்ந்தும் கூறுகிறான், ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம், அந்த நபி உங்களின் மீது அன்புள்ளவர், அந்த நபி உங்களின் மீது இரக்கம் உள்ளவர் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எங்களை பார்த்து கூறுகிறான்.
கணியத்திற்குரிய சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு உலக மனித சமுதாயத்திற்கு ரஹ்மத்தாக வந்தவர்கள். நபி அவர்கள் முழு மனித சமுதாயத்துடன் இரக்கமாக, அன்பாக, பண்பாக, பாசமாக நடந்தவர்கள். நபி அவர்களுடைய வாழ்க்கைதான் முன்மாதிரி மிக்க வாழ்க்கை என்று குர்ஆன் எம்மை பார்த்து கூறுகிறது. அது மாத்திரமல்ல, குர்ஆனிலே அல்லாஹ் எம்மை பார்த்து கூறுகிறான், நீங்கள் மகத்தான நற்குணத்தை பெற்றவர்களாக இருக்கின்றீர்கள் என்று ஹதரத் ரசூல் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கூறுகிறான். இனிமிக்க சகோதரர்களே, உலகத்திலே வாழ்ந்த எவ்வளவு பெரிய அறிவாளிகளாக இருக்கலாம், எவ்வளவு பெரும் விஞ்ஞானியாக இருக்கலாம், யாரை பார்த்தும் அல்லாஹ் நீங்கள் மகத்தான நற்குணத்தை பெற்ற மாமனிதர் என்று அவர்களை பார்த்து அல்லாஹ் கூறவில்லை. ஒரே ஒரு மனிதனை பார்த்துத்தான் அல்லாஹ் கூறியிருக்கிறான். யார் அவர்கள்? ஹதரத் ரசூல் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, குர்ஆனே நபி அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து, நபி அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி, நபி அவர்களை பற்றி நூற்றுக்கு நூறு கரண்டி பண்ணி கூறுகின்றது. அவர்களுடைய வாழ்க்கையில் தான் மனித சமுதாயத்தினுடைய விமோசனம் இருக்கின்றது என்று குர்ஆன் கூறும்போது, சோதர்களே, நாம் யாருடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்கின்றோம்? சோதர்களே, சமூகத்தின் துரோகிகளான காலாகாலமாக உலகத்திலே முஸ்லிம்களை அழிப்பதற்காக வேண்டி சதி செய்த, ஒரே நாளில் 70 நபிமார்களை வெட்டி கொன்று குவித்த, உலகத்திலே இன்றும் முஸ்லிம்கள் மாத்திரமல்லாது ஏனைய முழு மனித சமுதாயத்தையும் நாகரிகம் என்ற போர்வில் அழித்து நாசமாக்கக்கூடிய, குர்ஆனிலே அல்லாஹ் யாரின் மீது சாபமிட்டானோ, யாரை வழிகேடர்கள் என்று கூறினானோ, அந்த யூத கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை நெறியைத்தான் நாம் எம்முடைய முன்மாதிரி மிக்க வாழ்வாக எடுத்திருக்கின்றோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய இறைநேசர்களே, சகோதரர்களே, குர்ஆன் அவர்களை பற்றி அவர்கள் மோசமானவர்கள், அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர்கள் என்று நூற்றுக்கு நூறு குர்ஆன் தெளிவாக கூறிவிட்டது. ஆனால் அல்லாஹ் யாரை பற்றி கண்ணியமானவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையில்தான் மனித சமுதாயத்தினுடைய அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று வறண்டி கரண்டி பண்ணி குர்ஆன் யாருடைய வாழ்க்கையை கூறியதோ, சகோதரர்களே, அவர்களுடைய வாழ்க்கையை விட்டுவிட்டு உலகத்திலே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான முஸ்லிம்களையும் சிறார்களையும், காசாவிலே சிறார்களையும், எத்தனையோ முஸ்லிம்களையும் வெட்டி குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த யூத கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை நெறியைத்தான் நாம் இன்று முன்மாதிரி மிக்க வாழ்வாக எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். சோதர்களே, எம்முடைய அன்றாட வாழ்க்கையை சற்று புரட்டி பார்ப்போம், எம்முடைய கலாச்சாரத்தை புரட்டி பார்ப்போம். எம்முடைய கலாச்சாரம் யாருடைய கலாச்சாரமாக இருக்கின்றது? எம்முடைய கலாச்சாரம் முஸ்லிம்களுடைய கலாச்சாரமா? அந்த சஹாபாக்கள் காட்டிய வாழ்க்கை நெறியா? நபியவர்கள் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை முறையா? சோதர்களே, நாம் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை, அந்த மேற்கத்திய கிறிஸ்தவர்கள் யூதர்களுடைய வாழ்க்கை முறையாக இருந்து கொண்டிருக்கின்றது. என்னிக்க அல்லாஹுடைய இறை நெசர்களே, சகோதரர்களே, எம்முடைய பொருளாதார முறையை பிரட்டி பார்ப்போம், எம்முடைய கொடுக்கல் வாங்கல் முறையை பிரட்டி பார்ப்போம், எம்முடைய திருமண வைபவங்களை பார்ப்போம், எம்முடைய ஆட்சி அரசாங்கத்தை பார்ப்போம். சகோதரர்களே, அன்றாட ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் நாம் ஒவ்வொன்றாக புரட்டி புரட்டி பார்த்தால், சகோதரர்களே, அங்கே இஸ்லாமிய வாழ்க்கையை காண்பது அரிதாக இருக்கின்றது. மாற்றமாக 99% வாழ்க்கை முறை அங்கே அது கிறிஸ்தவ முறையாக இருக்கின்றது. யூதர்களுடைய கலாச்சாரமாக இருப்பதை கண்கூடாக காண முடிகின்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய இறைநேசர்களே, சகோதரர்களே, ஹதரத் ரசூல் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் தான் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று குர்ஆன் தெளிவாக கூறிவிட்டது. சகோதரர்களே, குர்ஆன் தெளிவாக கூறியதன் பின்பு நாம் சந்தேகப்பட தேவையில்லை. நபி அவர்களுடைய வாழ்க்கையில் தான் முழு மனித சமுதாயத்தினுடைய வெற்றியை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. சகோதரர்களே, நபி அவர்களுடைய வாழ்க்கையை புரட்டி பார்ப்போம். நபி அவர்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது அழகான வாழ்வாக இருக்கின்றது. உலகத்திலே ஒரு மனிதன் அடிமையாக வாழ்கின்றானா? அந்த மனிதன் கூற முடியாது, நபி அவர்களுடைய வாழ்க்கை என்னால் வாழ முடியாது என்று கூற முடியாது. சகோதரர்களே, ஒரு மனிதன் ஏழ்மையில் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றானா, ஏழையாக வாழ்கின்றானா? அந்த மனிதனும் கூற முடியாது, என்னால் நபி அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ முடியாது என்று கூற முடியாது. ஒரு அரசன் இருக்கின்றான், ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னன் இருக்கின்றான், ஜனாதிபதி இருக்கின்றார், ஒரு நீதி அரசர் நீதிபதி இருக்கின்றார். சகோதரர்களே, யாராக இருந்தாலும் யாருமே கூற முடியாது நபி அவர்களுடைய வாழ்க்கை என்னால் வாழ முடியாது என்று. ஏன்? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து மனிதர்களும் எடுத்து வாழ முடியுமான அழகிய ஒரு வாழ்க்கையை தான் நபி அவர்கள் காண்பித்து தந்திருக்கின்றார்கள். சோதர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே வாழும் போது நபி அவர்கள் ஒரு பெண்ணுக்கு கணவனாக வாழ்ந்திருக்கிறார்கள், நபி அவர்கள் தந்தையாக வாழ்ந்திருக்கின்றார்கள், நபி அவர்கள் தலைவராக வாழ்ந்திருக்கிறார்கள், நபி அவர்கள் ஏழையாக வாழ்ந்திருக்கிறார்கள், நபி அவர்கள் அனாதையாக வாழ்ந்திருக்கிறார்கள், நபி அவர்கள் அகதியாக வாழ்ந்திருக்கின்றார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறிக்கொண்டே செல்லலாம். நபி அவர்கள் ஒவ்வொரு முறையிலும் வாழ்ந்து எவ்வாறு வாழ வேண்டும் என்ற முறையை நபி அவர்கள் காண்பித்து தந்திருக்கின்றார்கள். சகோதரர்களே, இன்றைக்கு நாம் ஒரு பெண்ணை வைத்து திருமணம் முடித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இஸ்லாம் அனுமதிக்கின்றது நான் பெண்களை திருமணம் முடித்து வாழ முடியும் என்று. ஆனால் அவரது ரசூல் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 பெண்களை திருமணம் முடித்து 11 பெண்களை தனக்கு கீழால் வைத்து நபி அவர்கள் அழகான ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்து காட்டிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய இறைநேசர்களே, சகோதரர்களே, நபி அவர்கள் தலைவராக வாழ்ந்த காலம், அந்த தலைவராக இருந்து ஆட்சி செய்த அந்த சமுதாயம் எப்படிப்பட்ட சமூகம் தெரியுமா? இன்றிருக்க கூடியவர்களை போன்ற அன்றிருந்தவர்கள். அவர்கள் வெளியிலே மனிதர்களாக தோன்றினாலும் உள்ளத்தில், உட்பகுதியில், உள்ளங்கத்தில் அவர்கள் மிருகங்களாக காட்சியளித்தவர்களாக இருந்தார்கள். சோதர்களே, அவர்களைத்தான் அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி செய்து 23 வருடங்களுக்குள்ளால் மனித புனிதர்களாக நபி அவர்கள் மாற்றினார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய இறைநேசர்களே, சகோதரர்களே, நபி அவர்களுடைய வாழ்க்கையை நாம் புரட்டி பார்க்க வேண்டும். நபி அவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு அமைந்திருக்கின்றது? சகோதரர்களே, நபி அவர்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டங்களை பற்றி நாம் ஒரு ஹுத்பாவில் அல்ல, பல ஹுத்பாக்கள் செய்தாலும் அதனை பேசி முடித்துவிட முடியாது. ஒரு புத்தகம் அல்ல, பல புத்தகங்கள் எழுதினாலும் கூட நபி அவர்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி எழுதி தீர்த்து விட முடியாது. கண்ணியமிக்க சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில நிகழ்வுகளை பார்ப்போம். அது எவ்வளவு முன்மாதிரி மிக்க வாழ்வாக இருக்கின்றது. கண்ணியமிக்க சகோதரர்களே, ஹதரத் ரசூல் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்திலும் முன்மாதிரி மிக்க நபியாக இருக்கின்றார்கள். சகோதரர்களே, ஒவ்வொரு விடயத்திலும் நபி அவர்களுடைய வாழ்க்கையில் எமக்கு முன்மாதிரி இருக்கின்றது. சகோதரர்களே, அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூத்தோர்களுடைய விடயத்தில், வயது முதிர்ந்தவர்களுடைய விடயத்தில் எவ்வாறு நடந்திருக்கின்றார்கள் என்று பார்த்தால், அதற்கு ரசூல் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்து மக்காவின் போது மக்கா வெற்றி கொள்ளப்படுகின்றது. அந்த சந்தர்ப்பத்திலே அதற்கு அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன் தனது அருமை தந்தை அபு குஹாஃபா ரழியல்லாஹு அன் அவர்களை அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். அவர்கள் அதுவரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. அபு குஹாஃபா அவர்களை அழைத்துக் கொண்டு வந்தார்கள் நபி அவர்களிடத்திலே. அபு குஹாஃபா அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாக இருந்தார்கள். ஹதரத் ரசூல் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கூட்டிக் கொண்டு வந்த சந்தர்ப்பத்திலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன் அவர்களை பார்த்து கூறிய வாசகம் என்ன தெரியுமா? ஹல்லா தரத்த ஷைக் ஃபீ பைதிஹி, ஏ அபூபக்கர், இந்த உங்களுடைய தந்தையை அவர்களுடைய வீட்டிலே நீங்கள் விட்டு வந்திருக்க கூடாதா? ஹத்தா அகூன அன ஆதீஹி, நானே அவர்களுடைய காலடிக்கு சென்று அவர்களுக்கு நான் கலிமாவை கூறி கொடுத்திருப்பேனே என்று அதற்கு ரசூல் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயது முதிர்ந்த மனிதர்களுடன் எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு காண்பித்து தருகின்றார்கள். சோதர்களே, ஒரு சந்தர்ப்பத்திலே நபி அவர்கள் கூறினார்கள், இன்ன மின் இஜிலாலில்லாஹி தஆலா, அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவதற்கு சமமான விடயம் ஒன்றிருக்கின்றது. என்ன தெரியுமா? இக்ராமுதி ஷைபத்தில் முஸ்லிம், முஸ்லிமான வயது முதிர்ந்த ஒரு மனிதர் இருக்கின்றார், இவரை கண்ணியப்படுத்துவது அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவது என்ற கருத்தை ஹதரத் ரசூல் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல சோதர்களே, நபி அவர்கள் கூறினார்கள், மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுவக்கிர் கபீரனா வலம் யுபஜ்ஜில் உலமாஅனா ஃபலைஸ மின்னா, எம்மிலே இருக்கக்கூடிய சிறார்களுக்கு யாரெல்லாம் இரக்கம் காட்டவில்லையோ, எம்மில் இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு யாரெல்லாம் இரக்கம் கண்ணியப்படுத்தவில்லையோ, எம்முடைய உலமாக்களை யார் மதிக்கவில்லையோ வலைசமின்னா அவர்கள் எம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்ற கருத்தை ஹதரத் ரசூல் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே கூறியிருக்கின்றார்கள் என்றால் சகோதரர்களை சிந்தித்து பார்ப்போம். நபி அவர்கள் மூத்தவர்கள் வயது முதிர்ந்த மனிதர்களுடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற அழகிய ஒரு முன்மாதிரியை எமக்கு காண்பித்து தந்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, சிறார்களுடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அதையும் நபி அவர்கள் எமக்கு காண்பித்திருக்கின்றார்கள். சகோதரர்களே, அவர் அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன் அவர்கள் கூறுகிறார்கள், நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள்மார்களில் ஒருவரான ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரு மகள் இருந்தார். ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மகள் உமாமா என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தை நபி அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? அந்த உமாமாவை சுமந்து வருவார்கள். தொழும்போதும் தன்னுடைய தொழுகையில் உமாமாவை சுமந்து கொள்வார்கள். நபி அவர்கள் சுஜூதுக்கு செல்லும் போது உமாமாவை கீழே வைத்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதுக்கு சென்று மீண்டும் எழுந்தவுடன் அந்த உமாமாவை தன்னுடைய கரத்திலே தூக்கிக் கொள்வார்கள் என்று ஹதரத் அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். சகோதரர்களே, சற்று சிந்தித்து பார்ப்போம். நபி அவர்கள் தொழுகைக்குள்ளாலே அந்த குழந்தைகளுடன் இவ்வாறு அன்பாக பாசமாக நடந்தார்கள் என்றால் சற்று சிந்தித்து பார்ப்போம், தொழுகைக்கு வெளியில் நபி அவர்களுடைய அந்த வாழ்வு எவ்வளவு அழகான வாழ்வாக இருந்திருக்கும். சகோதரர்களே, ஒரு சஹாபி அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு நாள் தினம் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் ஹசன் அல்லது ஹதரத் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹுமா இருவரே ஒருவரை நபி அவர்கள் தூக்கிக் கொண்டு வந்தார்கள். அங்கே மஸ்ஜித் நபவிக்கு வந்து இமாமத் செய்வதற்காக நபி அவர்கள் முன்னால் சென்றார்கள். அங்கே நபி அவர்கள் தனக்கு அருகில் ஹதரத் ஹசன் அல்லது ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்களை வைத்துவிட்டு அங்கே நபி அவர்கள் தொழுகை நடாத்தினார்கள். சகோதரர்களே, நபி அவர்கள் சுஜூதுக்கு சென்றவர்கள், அவர்கள் சுஜூதிலிருந்து எழும்பவில்லை, நீண்ட நேரமாகிவிட்டது. நீண்ட நேரமானவுடன் அங்கே ஒரு சஹாபி அவர்கள் சஜிதாவிலிருந்து பயந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது ஏற்பட்டு விட்டதா, நபி அவர்களுக்கு ஏதாவது ஆபத்துகள் நிகழ்ந்து விட்டதா என்று பயந்தவர்களாக சஜிதாவிலிருந்து தலையை தூக்கி பார்த்தார்கள். அங்கே ஒன்றுமே நிகழவில்லை. ஹதரத் ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதரத் ரசூல் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கழுத்திலே ஏறி அமர்ந்திருக்கின்றார்கள். இணைமிக்க சகோதரர்களே, தொழுகை முடிந்தவுடன் மக்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் சஜிதாவை ஏன் இவ்வளவு நீளமாக செய்தீர்கள் என்று கேட்ட சந்தர்ப்பத்திலே சஹாபாக்களை பார்த்து நபி அவர்கள் கூறினார்கள், எனக்கு ஒன்றுமே நிகழவில்லை, எனக்கு ஒரு ஆபத்தும் ஏற்படவில்லை, எனக்கு சஜிதாவில் வைத்து வகையும் வரவில்லை. என்ன நடந்தது தெரியுமா? நான் கூட்டிக் கொண்டு வந்த எனது அருமை மகன் எனக்கு மேலால் ஏறி அவர் குதிரை சவாரி செய்ய விரும்பினார். நான் அதற்கு முன்னால் அவர் குதிரை சவாரியை முடிக்கும் வரைக்கும் நான் என்னுடைய தலையை தூக்க விரும்பவில்லை என்று ஹதரத் ரசூல் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்றால் சகோதரர்களே, சிறார்களுடன் எவ்வளவு அன்பாக பாசமாக நபியவர்கள் இருந்தார்கள் என்பது இதன் மூலமாக நாம் காண முடிகின்றது. இனிமிக்க சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நான் தொழுகையை ஆரம்பிக்கும் போது தொழுகையை நீளமாக தொழுவிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே நான் தொழுகைக்குள்ளால் நுழைந்து தொழுகையை நடாத்துகின்றேன். ஆனால் அங்கே சிறார்களுடைய அழுகுரல்கள் எனக்கு கேட்கின்றது. உடனே நான் தொழுகையை சுருக்கிக் கொள்கின்றேன். ஏன் தெரியுமா? அந்த சிறுவர்கள் அழும்போது அந்த தாயுடைய உள்ளம் வேதனைப்படும். நபி அவர்களுடைய காலத்தில் பெண்களும் மஸ்ஜித் நபவிக்கு தொழுகைக்காக வந்தார்கள். அந்த தாயுடைய உள்ளம் வேதனைப்படும். அந்த வேதனையை குறைக்க வேண்டும் என்ற காரணத்தினால் தான் நான் தொழுகையை நான் சுருக்கமாக தொழுவிக்கின்றேன் என்ற கருத்தை ஹதரத் ரசூல் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, கிதாபுகளிலே எத்தனையோ சரித்திரங்கள் காண கிடைக்கின்றது. மதீனா முனவ்வராவிலே அதிகாலை பொழுதில் கடும் குளிராக இருக்கும். அந்த சந்தர்ப்பத்திலே மதீனாவுடைய சிறுவர்களும் மதீனாவுடைய சிறுமியர்களும் தோல் துருச்சியில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு ஹதரத் ரசூல் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருவார்கள். வந்து கூறுவார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய முபாரக்கான பரக்கத்து பொருந்திய உங்களுடைய கரத்தை இந்த தண்ணீருக்குள்ளால் போடுங்கள், அந்த பரக்கத்தை நாம் அடைய வேண்டும் என்று கூறுவார்கள். சகோதரர்களே, உண்மையில் கடும் குளிரான காலமாக இருக்கும். நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னுடைய உடலுக்கு குளிர் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, ஆனால் இந்த குழந்தைகளுடைய உள்ளம் புண்படக்கூடாது என்பதற்காக வேண்டி ரசூல் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோல் துருத்திக்குள்ளால் இருக்கக்கூடிய தண்ணீரிலே தன்னுடைய முபாரக்கான கையை போடுவார்களாம். கனிமிக்க சகோதரர்களே, இதுதான் அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறார்களுடன் நடந்து கொண்ட முறையாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல சகோதரர்களே, நபி அவர்கள் பெண்களுடன் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் சகோதரர்களே? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கூறினார்கள், சஹாபாக்களை பார்த்து மாத்திரமல்ல எம்மையும் பார்த்தும் நபி அவர்கள் கூறுகிறார்கள், இஸ்தௌசு பின்னிசாஇ கைரா, பெண்கள் விடயத்தில் நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். கைருக்கும் கைருக்கும் லியாஹி, உங்களில் சிறந்தவர் யாரு தெரியுமா? உங்களுடைய மனைவிமாருக்கு யார் சிறந்தவரோ அவர்தான் உங்களில் சிறந்தவராக இருக்கிறார். வான கைரும் லியாஹி, என்னுடைய மனைவிக்கு சிறந்தவன் நானாக இருக்கின்றேன் என்ற கருத்தை ஹதரத் ரசூல் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே மிக்க சகோதரர்களே, பெண்களுடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், இரக்க சிந்தனையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நபி அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையில் பார்க்க முடியும் சகோதரர்களே. அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் இன்னொரு விடயத்தையும் பார்க்க முடியும். தவறு இழைத்த மனிதர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடன் நபி அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் சகோதரர்களே? மஸ்ஜித் நபவிக்கு ஒரு நாள் ஒரு காட்டரபி வருகின்றார். அந்த காட்டரபி மஸ்ஜித் நபவிக்குள்ளால் நின்று கொண்டு சிறுநீர் கழிக்க ஆரம்பித்து விட்டார். சகோதரர்களை சிந்தித்து பார்ப்போம், ஒரு சிறுவர் பள்ளிக்குள்ளால் தன்னுடைய பாதனையை அணிந்து வந்தால் எவ்வளவு நாம் ஆத்திரப்படுவோம் சகோதரர்களே? பள்ளிக்குள்ளால் பாதனையை அணிந்து வந்தாலே நாம் ஆத்திரப்படுவோம் என்றால், அந்த சிறுவர் பள்ளிக்குள்ளால் சிறுநீர் கழித்து விட்டால் எவ்வளவு ஆத்திரப்படுவோம். உண்மையில் சகோதரர்களே, எல்லோரும் சேர்ந்து அடித்து விடுவோம் அந்த சிறுவருக்கு. ஏன்? எம்முடைய உணர்வு அப்படிப்பட்ட உணர்வாக இருக்கின்றது. உண்மையில் நபியவர்களுடைய வாழ்க்கையை படித்து நபியவர்கள் பெற்ற பண்புகளை நாம் பெறவில்லாததுதான் அதனுடைய காரணமாக இருக்கின்றது. சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகான பண்பை பெற்றிருந்தார்கள். அந்த காட்டரபி சிறுவர் சிறுநீர் கழிக்க ஆரம்பித்து விட்டார். உடனே சஹாபாக்கள் என்ன செய்தார்கள்? அங்கிருந்து சத்தம் போட ஆரம்பித்தார்கள், ஏ காட்டரபியே, இது சிறுநீர் கழிக்கக்கூடிய இடமல்ல, நிறுத்துங்கள் நிறுத்துங்கள் என்று சஹாபாக்கள் சத்தம் போட ஆரம்பித்த சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் கூறிய வார்த்தை என்ன தெரியுமா? லா துஸ்ரிமுஹு, நீங்கள் அவரை விட்டு விடுங்கள், அவர் சிறுநீர் கழித்து முடியட்டும், அவரை விட்டு விடுங்கள், அவர் நன்றாக சிறுநீர் கழிக்கட்டும். சகோதரர்களே, சிறுநீர் கழித்து முடிந்த பின் நபிவாஹி சல்லாஹு அலி வசல்லம் அவர்களிடத்திலே அந்த காட்டரபியை அழைத்து வரப்படுகின்றது. நபிவாஹி சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் அந்த காட்டரபியை அதட்டவும் இல்லை, நபி அவர்கள் அந்த காட்டரபிக்கு ஏசவும் இல்லை. நபி அவர்கள் அன்பாக பண்பாக பாசமாக என்ன கூறினார்கள் தெரியுமா? நபி அவர்கள் கூறினார்கள், ஏ மனிதரே, இது அல்லாஹனுடைய விக்ருக்குரிய இடமாக இருக்கின்றது, குர்ஆன் திலாவத் தொழுகைக்குரிய இடமாக இருக்கின்றது, இது சிறுநீருக்குரிய இடமல்ல, சிறுநீர் கழிக்கக்கூடிய இடமில்லை என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தவறிழைத்த மனிதர்களுடன் இவ்வளவு அழகான முறையில் நடந்து கொண்டார்கள் சகோதரர்களே. அது மாத்திரமல்ல, பத்து மக்கா வெற்றி கொள்ளப்படப் போகின்றது. மக்காவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்றுகையிடப் போகின்றார்கள் என்ற செய்தி சஹாபாக்களுக்கு கூட தெரியாது. ஒரு சில சஹாபாக்களுக்கு மாத்திரம் அந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் ஒரு சஹாபி அவர்கள் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா? ஒரு கடிதத்தை எழுதி அந்த கடிதத்தை மக்கா குஃபாரே குரைஷ் குரைஷ் காவிர்களுக்கு அந்த கடிதத்தை அனுப்பி வைக்கின்றார். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை முற்றுகையிடப் போகின்றார்கள், மக்காவை வெற்றி கொள்ளப் போகின்றார்கள் என்ற செய்தி அதிலே இருந்தது. சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நபி அவர்களுக்கு வஹியை அறிவித்தார். யா ரசூலல்லாஹ், ரௌதத்துஹா என்று சொல்லக்கூடிய இடத்தின் வழியாக ஒரு பெண்மணி ஒரு கடிதத்தை சுமந்த வண்ணம் சென்று கொண்டிருக்கின்றார். ஆகவே அந்த பெண்ணை நீங்கள் சஹாபாக்களை அனுப்பி பிடித்து விடுங்கள். உடனே நபி அவர்கள் அலி பக்தாத் ரதியல்லாஹு அன்ஹுமா இருவரையும் அனுப்பினார்கள். ரௌதத்துஹா வழியாக சென்று கொண்டிருந்த அந்த பெண்ணை பிடித்து அந்த பெண்ணிடம் இருந்த அந்த கடிதத்தை பறித்துக் கொண்டு நபி அவர்களிடம் அந்த இரண்டு சஹாபாக்களும் திரும்பி வருகின்றார்கள். சகோதரர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடிதத்தை பிரித்து பார்த்தார்கள். அங்கே பார்த்தால் ஹாஸிப் இப்னு அபி பல்தா என்று சொல்லக்கூடிய நல்ல ஒரு சஹாபியிடமிருந்து மக்கா குரைஷ் காபிர்களுக்கு அந்த கடிதம் எழுதப்பட்டிருந்தது. நபி அவர்கள் கடிதத்தை வாசித்தார்கள். சகோதரர்களே, சஹாபாக்கள் ஆத்திரமடைய ஆரம்பித்தார்கள். ஆனால் நபி அவர்கள் ஆத்திரப்படவில்லை. சகோதரர்களே, அந்த சஹாபி செய்தது தவறு சாதாரணமான ஒரு தவறு அல்ல, ராஜ தவறாக இருக்கின்றது, ராஜ துரோகமாக இருக்கின்றது. சகோதரர்களே, அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய விடயத்தில் யாருடைய தலைப்பையும் பொருட்படுத்தாத மிகப்பெரிய ஒரு மனிதர் உடனே நபி அவர்களை பார்த்து கூறினார்கள், தானி அப்ரிபு அனுகஹாதல் முனாஃபிக், யா ரசூலல்லாஹ், விடுங்கள், இந்த முனாஃபிக்கினுடைய கழுத்தை எடுத்து விடுகின்றேன் என்று. சகோதரர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த இடத்தில் நாம் இருந்திருந்தால் நாம் என்ன கூறியிருப்போம்? அந்த மனிதரை வெட்டி கொலை செய்திருப்போம். ஆனால் சகோதரர்களே, என்னை போன்ற ஒரு மனிதர் அல்ல நபி அவர்கள். அதத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்பண்புகள் பெற்ற மிக சிறப்பான ஒரு நபியாக இருக்கின்றார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு கேட்ட உமர் ரலியல்லாஹு அன் அவர்களையும் கண்டித்து இவ்வாறு கூறினார்கள், இன்னஹு ஷஹித பத்ரா, ஏ உமரே, நீங்கள் இவரை பார்த்தா இந்த வார்த்தையை கூறுகிறீர்கள், இவர் யார் தெரியுமா? இஸ்லாத்தின் முதலாவது யுத்தமான பத்ர யுத்தத்திலே கலந்து கொண்ட பத்ர் சஹாபியாக இருக்கின்றார். ஆகவே இவரை பார்த்து நீங்கள் இவ்வாறு கூறாதீர்கள் என்று கூறி பின்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடிதத்திற்குரிய காரணத்தை கேட்கின்றார்கள். கணியமிக்க அல்லாஹுடைய இறை நேசர்களே, சகோதரர்களே, சற்று சிந்தித்து பார்ப்போம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறிழைத்த மனிதர்களுடன் எவ்வாறு நடந்து கொண்டார்கள்? சகோதரர்களே, நபி அவர்கள் ஒரு யுத்தம் முடிந்து திரும்பி வருகின்றார்கள். ஒரு மரத்துக்கு கீழால் நபி அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். தன்னுடைய வாளை அந்த மரக்கிளை ஒன்றில் தொங்க விட்டிருந்தார்கள். ஹுவைரிஸ் இப்னு ஹாரிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் என்ன செய்தான்? நபியவர்கள் மாத்திரம் ஒரு மரத்துக்கு கீழால் உறங்குகின்றார்கள். ஆகவே இதுதான் நல்ல ஒரு சந்தர்ப்பம் நபியவர்களை கொலை செய்வதற்கு என்று உடனடியாக அந்த மனிதன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி வருகின்றான். அங்கே தொழுதி வைக்கப்பட்டிருந்த நபியவர்களுடைய அந்த வாளை தன்னுடைய கரத்திலே எடுத்தவுடன் நபியவர்கள் விழித்தெழுந்து விடுகின்றார்கள். நபியவர்களை பார்த்து அந்த மனிதன் என்ன கேள்வி கேட்டான் தெரியுமா? யா ரசூலல்லாஹ், இப்போது நான் உங்களை கொலை செய்ய போகின்றேன். மையம் நாகமின்னி, உங்களை இப்போது பாதுகாப்பது யார் என்று கேட்ட சந்தர்ப்பத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடமாறவில்லை, நபி அவர்கள் அச்சப்படவில்லை, பயப்படவில்லை, அல்லாஹ் என்று கூறினார்கள். அல்லாஹ் என்ற வார்த்தையை செவிமடுத்தவுடன் அவனுடைய கை நடுநடுங்கியது, அவனுடைய கையிலிருந்து வாள் நழுவி கீழே விழுந்து விட்டது. உடனே ரசூல் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாளை எடுத்து அந்த மனிதனை பார்த்து கேட்டார்கள், மையம் நாகமில்லி, ஏ மனிதா, நீ இதே கேள்வி என்னிடம் கேட்டாயே, இப்போது நான் அதே கேள்வியை உடத்திலே கேட்கின்றேன், இப்போது உன்னை பாதுகாப்பது யார்? அந்த மனிதன் கூறினான், யா ரசூலல்லாஹ், நீங்கள் தான் பாதுகாப்பீர்கள். கணிமிக்க சகோதரர்களே, சற்று சிந்தித்து பார்ப்போம். ஒரு மனிதன் எம்மை குத்த வருகின்றான், அந்த மனிதனுடைய கையில் இருந்து கத்தி நழுவி கீழே விழுந்தவுடன் நாம் எடுத்து விட்டால் அந்த மனிதனை மன்னித்து விட்டு விடுவோமா? சகோதரர்களே, மன்னித்து விட மாட்டோம். ஆனால் ரசூல் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்போம். நபி அவர்கள் அந்த மனிதனை மன்னித்து விட்டார்கள். உடனடியாக அந்த மனிதன் ஓடோடி சென்று தன்னுடைய சமூகம் தன்னுடைய கோத்திரத்தாருக்கு தாவத்து கொடுத்தார். முழு கோத்திரமே இஸ்லாத்தை தழுவிவிட்டார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, இதுதான் ஹதரத் ரசூல் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஹதரத் மாயிஸ் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் முடித்த ஒரு சஹாபி, அவர்கள் விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டார்கள். நபி அவர்களிடத்திலே ஓடோடி வருகின்றார்கள். கூறினார்கள், தஹ்ஹிர்னி யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், என்னை சுத்தப்படுத்துங்கள். நபி அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்து கூறினார்கள், இர்ஜா ஃபஸ்தக்ஃபிரில்லாஹ் வதுபாலை, ஏ மாயிஸே, நீங்கள் சென்று அல்லாஹ்விடம் இஸ்திஃபார் செய்து தௌபா செய்து கொள்ளுங்கள். அந்த சஹாபி திரும்பி சென்றார். கொஞ்ச தூரம் சென்றுவிட்டு மீண்டும் நபி அவர்களுடைய சபைக்கு திரும்பி வந்து கூறினார், தஹ்ஹிர்னி யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், என்னை சுத்தப்படுத்தி விடுங்கள். நபி அவர்கள் கூறினார்கள், இர்ஜா ஃபஸ்தக்ஃபிரில்லாஹ் வதுபாலை, ஏ மாயிஸே, நீங்கள் திரும்பி சென்று அல்லாஹ்விடம் இஸ்திஃபார் செய்து தௌபா செய்து கொள்ளுங்கள். சகோதரர்களே, அந்த சஹாபி அவர்கள் திரும்பி கொஞ்ச தூரம் சென்றார்கள். மீண்டும் நபி அவர்களிடத்தில் வந்து கூறினார்கள், தஹ்ஹிர்னி யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், என்னை சுத்தப்படுத்துங்கள். நபி அவர்கள் கூறினார்கள், ஏ மாயிசே, என்ன பாவத்திலிருந்து உங்களை சுத்தப்படுத்த வேண்டும்? அந்த சஹாபி கூறினார்கள், மினஸ்ஜினா, யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன். யா ரசூலல்லாஹ், விபச்சாரத்திலிருந்து என்னை சுத்தப்படுத்துங்கள். நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து என்ன கேட்டார்கள் தெரியுமா? அபிஹி ஜுனூன், இந்த மாயிசுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? மாயிசுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? இவர் தான் விபச்சாரம் செய்ததாக வந்து கூறுகிறாரே. சஹாபாக்கள் நபி அவர்களை பார்த்து கூறினார்கள், லைஸ பிஹி ஜுனூன், யா ரசூலல்லாஹ், மாயிசுக்கு பைத்தியம் பிடிக்கவில்லை. பின்பு நபி அவர்கள் கேட்டார்கள், அஷரிபல் ஹம், இந்த மாயிஸ் மதுபானம் அருந்து விட்டாரா? மதுபானம் அருந்தியதன் காரணமாகத்தான் இவ்வாறு வந்து பேசுகின்றாரோ தெரியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய சந்தர்ப்பத்தில் ஒரு சஹாபி அவர்கள் எழுந்து சென்று மாயிஸ் அஸ்லமி ரலியல்லாஹு அன் அவர்களுடைய வாயை நுகர்ந்து பார்க்கின்றார்கள். அங்கே பார்த்தால் அவர்கள் மதுபானம் அருந்தவும் இல்லை. அதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது கேட்டார்கள், அஸ்னைதே யா மாயிஸ், ஏ மாயிஸே, நீங்கள் விபச்சாரம் செய்தீர்களா? இப்போது மாயிஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், யா ரசூலுல்லாஹ், நான் விபச்சாரம் செய்துவிட்டேன். நபி அவர்கள் மாயிஸ் ரலியல்லாஹு அன் அவர்களை அமர வைத்து அவர்களிடத்திலே என்ன கேள்வி கேட்டார்கள் தெரியுமா? சகோதரர்களே, இந்த சமூகத்திலே ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒன்றாக ஒரு அறையில் இருந்து விட்டார்கள் என்றால், அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் இருந்து விட்டார்கள் என்றால், அங்கே அவர்களுக்குரிய ஹத்தை நிறைவேற்ற முடியாது. அவர்கள் விபச்சாரம் செய்ததை சாட்சிகளின் மூலமாக நிரூபிக்கப்பட வேண்டும். சகோதரர்களே, அவ்வாறு சாட்சிகள் மூலமாக நிரூபிக்கப்பட்டாலும் கூட இஸ்லாமிய ஷரியாவுடைய அந்த ஹத்தை இந்த போத நாட்டிலே நிறைவேற்ற முடியாது. எம்முடைய ஊரிலே எத்தனையோ சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றது, நோட்டீஸ்களும் கூட அடிக்கப்பட்டிருக்கின்றது. என்னென்றால் சகோதரர்களே, அங்கே உண்மையில் விபச்சாரம் நடந்திருக்கலாம், நடக்காமல் இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. அங்கே ஒரு அந்நிய ஆணும் ஒரு அந்நிய பெண்ணும் தவறா இருவரும் தனியாக இருந்ததை கண்டுவிட்டு வந்து இவர்கள் விபச்சாரம் செய்திருக்கிறார்கள், ஆகவே இவர்களுக்குரிய ஹத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று இன்றைக்கு எத்தனையோ நம்முடைய ஊரில் எத்தனையோ சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றது. நோட்டீஸுகளாக கூட அவர்களுடைய பெயர்கள் போட்டு வெளியிடப்பட்டிருக்கின்றது. சகோதரர்களே, பள்ளி வாசல்களிடம் வந்து, பள்ளி வாசல் நிர்வாகிகளிடம் வந்து, சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பெரும் நிறுவனங்களிடம் சென்று, எத்தனையோ வாலிபர்கள் பெரும்பெரும் குழுவாக சென்று, இவர்களுக்கு ஹஜ்ஜை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும், நாங்கள் கண்டோம் என்றெல்லாம் எவ்வளவு செய்திகள் நடைபெற்றிருக்கின்றது. சகோதரர்களே, நபி அவர்களுடைய இந்த முறையை நாம் சற்று, இந்த சம்பவத்தை சற்று நாம் எம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்து சிந்திக்க வேண்டும். அந்த சஹாபி ஏற்றுக்கொண்டார் விபச்சாரம் செய்தேன் என்று, ஆனால் நபி அவர்கள் திரும்ப திரும்ப என்ன கேட்கின்றார்கள், அவருக்கு பைத்தியம் பிடித்திருக்கின்றதோ தெரியாது, அவர் மதுபானம் அறிந்திருக்கின்றாரோ தெரியாது என்றெல்லாம் நபி அவர்கள் கேள்வி கணைகளை தொடுத்து விட்டு கடைசியாக அந்த சஹாபியை அமர வைத்து நபி அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் விபச்சாரம் செய்திருக்க மாட்டீர்கள், அந்த பெண்ணுக்கு முத்தம் கொடுத்திருப்பீர்கள், அல்லது அந்த பெண்ணை பார்த்திருப்பீர்கள், அல்லது அந்த பெண்ணை நீங்கள் தொட்டிருப்பீர்கள். சகோதரர்களே, நபி அவர்கள் ஒவ்வொன்றாக கூறுகிறார்கள். அந்த சஹாபியே சுயமாக கூறினார், இல்லையா ரசூலல்லாஹ், நான் முத்தம் கொடுக்கவும் இல்லை, முத்தம் கொடுப்பதை தாண்டி நான் விபச்சாரத்திலே ஈடுபட்டு விட்டேன். யா ரசூலல்லாஹ், அந்த பெண்ணை தொடுவதை தாண்டி நான் விபச்சாரத்திலே ஈடுபட்டு விட்டேன், ஆகவே அல்லாஹ்வுடைய ஹஜ்ஜை எனக்கு நிறைவேற்றுங்கள் என்று கூறிய சந்தர்ப்பத்தில் தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்றால், சகோதரர்களே, எமக்கும் நபி அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வேற்றுமையை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இணையமிக்க அல்லாஹுடைய இறைநேசர்களே, சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடிமக்களுடைய இதயத்தில் எவ்வாறு நடக்கும்படி கூறியிருக்கிறார்கள், நபி அவர்கள் எவ்வாறு நடந்திருக்கிறார்கள், நபி அவர்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையை பிறட்டி பார்த்தாலும் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹும்ம, நபி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கின்றார்கள், அல்லாஹும்ம யா அல்லாஹ், மன் வலிய மின் அம்ரி உம்மதி ஷைஆ, யா அல்லாஹ், என்னுடைய இந்த உம்மத்தில் யாராவது என்னுடைய உம்மத்தினர்களுக்கு பொறுப்பேற்று விட்டால், சமூகத்தினுடைய ஒரு பொறுப்புக்கு வந்துவிட்டால், சமூகத்துக்கு தலைவராக வந்து ഫശഖ അലൈഹിം അവർക്ക് നോവിനെ ചെയ്താൽ ഫശ്ഖഖ അലൈഹിം യാ അല്ലാ നീ അവരെ വിട്ടുവിടാതെ നീയും അവരെ പിടിച്ചുവിടിയ അല്ലാ യാ അല്ലാ എന്നുടേ ഇന്ത ഉമ്മത്തിനർകളെ യാറാവത് തലമി പദവിക്ക് വന്ന് മനുഷ്യ എന്നുടേ ഉമ്മത്തിനർകളുടെ നലീനമാക ഇറക്കമാക പാസമാക നടന്നാൽ യാ അല്ലാ നീയും കൂടെ അവരുടെ നലീനമാക ഇറക്കമാക നടന്നുവിടി എന്ന് ഹദ്റത്ത് റസൂൽ മുസ്തഫ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവർ കൂറിനാർകൾ എന്താ സഹോദരങ്ങളെ സമൂഹത്തിലെ ഇരിക്കക്കൂടിയ ഒരു തലവർക്കും നബി അവർ എവ്വളോ അഴകാണ് വാഴ്ക്ക വഴിമുറയെ കാണിച്ചിരിക്കുന്നார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே சமூகத்திலே பள்ளி வாசலுடைய தலைவராக இருக்கலாம் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துடைய தலைவராக இருக்கலாம் அல்லது ஒரு மினிஸ்டராக இருக்கலாம் நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவர் சமூகத்துடன் எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதை நபி அவர்கள் தெளிவான முறையில் கற்றுத் தந்திருக்கின்றார்கள் சகோதரர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே கூறினார்கள் மா மின் அமீரின் யலி அம்ர المسلمين എന്തൊരു അമീർ എന്തൊരു തലവർ മുസ്ലിങ്ങളുടെ ഒരു വിടയത്തിക്ക് പൊറുപ്പാകുന്നാരോ പൊറുപ്പാണ് ആനതൻ പിൻപു അവർ അന്ത മുസ്ലിംകൾക്ക് ചെയ്യ വേണ്ടിയ സേവകളെ ചെയ്യാമൽ അവർ ഇരുന്ന് വിട്ടാൽ നബിയുല്ലാഹി സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം എന്നെ കൂടുകാർക്കൾ തരുമാ അന്ത മുസ്ലിങ്ങളെല്ലാം അന്ത സമൂഹത്തിനെല്ലാം സ്വർക്കം നുഴഞ്ഞു വിടുവാൻ ആനാൽ ഇന്ന തലവർ സ്വർക്കം നുഴയ മുടിയാതെ சகோதரர்களே இன்றைக்கு எம்முடைய சமூகத்தின் தலைவர்களுடைய நிலையை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம் இன்றைக்கு எம்முடைய சமூகத்தின் தலைவர்கள் அரசியலுக்காக வேண்டி உலகாதாய நோக்கங்களுக்காக வேண்டி என்னென்ன விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் சமூகத்திலே இன்றைக்கு என்னென்ன குஃப்ருடைய ஷிர்க்குடைய ஷரியாத்துக்கு மாற்றமான வார்த்தைகளை பிரயோகித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சமூகத்திலே யாருக்கு எந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டாலும் அவர் அல்லாஹ்வை வேண்டும் நான் இந்த உலகத்திலே நினைத்த பிரகாரம் எனக்கு கீழிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அநியாயம் செய்யலாம் அவர்களை அடர்ந்தேறி அவர்களுடைய சொத்து சுகம் அவர்களுடைய மானம் மரியாதைக்கு பங்கம் விளைவிக்க முடியும் ஆனால் எனக்கு மேலால் என்னை ஒரு இறைவன் உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்றான் அவன் மன்னாதி மன்னனாக இருக்கின்றான் அவன் தான் திராவிடையும் அளித்தவன் அவன் தான் நம்முருவதையும் அளித்தவன் அவன் தான் அபிரஹாவையும் அளித்தவன் அவன் தான் அபூஜகல் உத்துபா ஷைபாவையும் அளித்தவன் அவனுக்கு என்னையும் அளிப்பது பாரிய ஒரு விடயமில்லை என்பதை சமூகத்திலே பொறுப்பு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு தலைவர்களும் சாதாரண பொறுப்பாக இருக்கலாம் அல்லது பாரிய ஒரு பொறுப்பாக இருக்கலாம் அவர்கள் உள்ளத்திலே இந்த விடயத்தை இருத்திக் கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்நிய முஸ்லிம்களுடன் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்திலே எவ்வாறெல்லாம் நடந்து கொண்டார்கள் என்று சகோதரர்களே ஏராளமாக பேசிக்கொண்டே போக முடியும் அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகிய முன்மாதிரி மிக்க வாழ்க்கை எம்முடைய கண்ணுக்கு முன்னால் இருக்கின்றது கண்ணியமிக்க சகோதரர்களே கடைசியாக ஒரு விடயத்தை கூறி நான் என்னுடைய ஹுதுபாவை முடித்துக் கொள்கின்றேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்தின் போது எவ்வாறு நடந்து கொண்டார்கள் நபியர்கள் யுத்தத்தின் போது சஹாபாக்களை அனுப்பி வைக்கும் போது நபியர்கள் என்ன உபதேசம் கூறுவார்கள் தெரியுமா நபியர்களுடைய நோக்கம் உலகத்திலே மக்களை வெட்டி கொலை செய்ய வேண்டும் மனிதர்களை அழித்தொழிக்க வேண்டும் என்ற நோக்கம் அல்ல நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அனுப்பி வைக்கும் போது நபியர்கள் கூறுவார்கள் லா தஹ்திரு வலா தஹுல்லு நீங்கள் மோசடி செய்யாதீர்கள் கனிமத்துடைய விடயத்தில் நீங்கள் மோசடி செய்யாதீர்கள் வலா துமத்திலு நீங்கள் யாரை பிடித்து விட்டால் அல்லது அங்கே குற்றுயிராக யாரும் கிடந்தால் அவர்களை நீங்கள் சித்திரவதை செய்யாதீர்கள் வலா தகத்துலில் வீழ்ந்தால் நீங்கள் சிறார்களை கொலை செய்யாதீர்கள் வலா அஸ்ஹாப சவாமிய அங்கே கிறிஸ்தவ தேவாலயங்கள் அங்கே தேவாலயங்களில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த பாதர்களை நீங்கள் கொலை செய்யாதீர்கள் என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்து அனுப்புவார்கள் சகோதரர்களே உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை நபி அவர்களிடத்திலே வருகிறார்கள் ஒரு யுத்தத்தின் பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு முறைப்பாடு கொண்டு வரப்பட்டது இந்த உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலிமா சொன்ன ஒரு மனிதரை கொலை செய்து விட்டார் சகோதரர்களே உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து நபி அவர்கள் கேட்டார்கள் ஏ உசாமா நீங்கள் கலிமா சொன்ன மனிதரை கொலை செய்தீர்களா சகோதரர்களே உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள் யா ரசூலல்லாஹ் ஒரு மனிதனை கொலை செய்வதற்காக வேண்டி நான் வாளை ஓங்கினேன் அந்த மனிதன் என்னுடைய வாளுக்கு பயந்து நான் கொள்வேன் என்ற பயத்தின் காரணமாக அவன் கலிமாவை கூறினான், அதனால் தான் நான் அவர்களை அவனை கொலை செய்தேன் என்று கூறினார்கள். இனியமிக்க சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உயிரையும் எவ்வளவு மதித்தார்கள் தெரியுமா? நபி அவர்கள் அந்த உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு யா ஹிப்பு ரசூலில்லாஹ், நபி அவர்களுக்கு மிக நேசமான சஹாபி என்று அழைக்கப்படக்கூடிய ஜெயித் இப்னு ஹாரிதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனாக இருக்கிறார்கள். நபி அவர்களுக்கு மிக நேசமான சஹாபி உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்களுடைய வஃபாத்தின் போது அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்கக்கூடிய ஒரு படையில் தளபதியாக நியமிக்கப்பட்ட சஹாபி இந்த உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். அந்த சஹாபியை பார்த்து நபி அவர்கள் என்ன கேள்வி கேட்டார்கள் தெரியுமா? அல்லா ஷகக்த கல்பா, ஏ உஸாமாவே, அவர் பயத்தின் காரணமாகத்தான் கலிமாவை மொழிந்தார் என்பதை நீங்கள் அவருடைய உள்ளத்தை பிளந்தா பார்த்தீர்கள் என்று அதற்கு ரசூல் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்டார்கள் என்றார். சகோதரர்களே, உயிர்களை இஸ்லாம் இவ்வாறு மதித்திருக்கின்றது என்பதை நாம் காண முடிகின்றது. அது மாத்திரமல்ல, இஸ்லாமிய வரலாற்றிலே நபி அவர்களுடைய காலத்தில் நடந்த யுத்தங்களை பார்த்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 27 யுத்தங்களில் நபி அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, நபி அவர்கள் கலந்து கொள்ளாத சஹாபாக்களுடைய படைகள் 38 படைகள் சென்றிருக்கின்றன. மொத்தமாக நபி அவர்களுடைய காலத்தில் 65 யுத்தங்கள் நடைபெற்றிருக்கின்றது. சகோதரர்களே, 65 யுத்தங்களிலும் கொலை செய்யப்பட்ட மனிதர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? சஹாபாக்களுடைய தரப்பில் கொலை செய்யப்பட்ட மனிதர்களுடைய எண்ணிக்கை 262 ஆக இருக்கின்றது. காபிர்களுடைய தரப்பிலே கொலை செய்யப்பட்டவர்கள் 1222 பேர்களாக இருக்கிறார்கள். சோதர்களே, மொத்தமாக நபியவர்களுடைய யுத்தத்தின் போது கொலை செய்யப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 1284 ஆக இருக்கின்றது. சோதர்களே, 10 வருட காலம் நபியவர்கள் 65 யுத்தங்கள் நபியவர்களுடைய காலத்திலே நடைபெற்றது. மொத்தமாக கொலை செய்யப்பட்ட மனிதர்களுடைய எண்ணிக்கை இவ்வளவுதான். ஆனால் உலகத்திலே உலக 2வது மகா யுத்தம் நடைபெறுகின்றது. அந்த யுத்தத்திலே மொத்தமாக கொலை செய்யப்பட்ட மனிதர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 5,48,48,00,000 மனிதர்கள், இவ்வளவு பெரிய தொகையினர் கொலை செய்யப்படுகின்றார்கள். சோதர்களை சிந்தித்து பார்ப்போம், அதற்கு ரசூல் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முன்மாதிரி மிக்க வாழ்வாக இருக்கின்றதா? இன்றிருக்கக்கூடிய யூத கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை முன்மாதிரி மிக்க வாழ்க்கையாக இருக்கின்றதா? ஆகவே சகோதரர்களே, நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் பக்கம் திரும்ப வேண்டும், அமல்களின் பக்கம் திரும்ப வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நாட்டிலே நல்ல ஒரு சுமூகமான நிலையை உருவாக்கி இருக்கின்றான். சகோதரர்களே, இதனை பார்த்து நாம் சந்தோஷப்பட வேண்டும், அதே நேரத்தில் எம்முடைய அமல்களை அதிகமாக செய்ய வேண்டும். சகோதரர்களே, யாரும் ஆட்சிக்கு வரலாம், யாரும் ஆட்சியிலிருந்து கீழிறங்கலாம், பரவாயில்லை, எங்களுடைய அமல்கள் தான் உலகத்திலே நிம்மதியாக எம்மை வாழ வைக்கக்கூடியவதாக இருக்கின்றது. ஆகவே சகோதரர்களே, எம்முடைய பாவங்களிலிருந்து நாம் தௌபா செய்து தீனின் பக்கம் முழுமையான முறையில் திரும்பி நாம் உண்மையான முஸ்லிம்களாக வாழ முற்பட்டால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஆட்சியாளர்களை நல்ல ஆட்சியாளர்களாக மாற்றுவான். நிம்மதியான சுபீட்சமான ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் உருவாக்குவான். வல்ல நாயன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா தீனின் பிரகாரம் முழுமையான முறையில் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. அல்லாஹ் எங்கள் குற்றம் குறையில் அனைத்தையும் மன்னித்தர் குஞ்சர் ரஹ்மானே. பயங்கரமான சோதனையான காலகட்டத்திலே வாழ்கிறோம் யாழ்லா, எம்முடைய ஈமானையும் தீனையும் பாதுகாத்து விடியாழ்லா. இறக்கமுடைய எஜமானே, நபி அவர்களுடைய வாழ்க்கையை அனுகனுவாக பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்து விடியாழ்லா. கடைசி மூச்சு வரைக்கும் கலிமாவுடன் வாழ்ந்து கடைசி நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்த நிலையில் உன்னுடைய சன்னிதானத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தர் குஞ்சர் ரஹ்மானே. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله الذي خلق الخلق ودرى وقدر لأولى